Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. So as far as I remember, the last time I spoke at ISKCON Sri Rangam, which was about 3 years ago, I spoke on Vishnu Sahasranama.
Ennude. என்னுடைய நினைவு கெட்டின வரைக்கும் நான் கடந்த முறை இஸ்கான் ஸ்ரீரங்கத்தில் பேசினது வந்து ஒரு 3-4 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பையும் நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றி பேசினேன் என்று நினைக்கின்றேன்.
And I'll speak on Vishnu Sahasranama now.
நான் இப்பையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்து பேச இருக்கிறேன்.
This Ranga Kshetra being a particularly suitable place for speaking on Sri Vishnu Sahasranama.
இந்த ரங்கக்ஷேத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்து பேசுறதுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு இடம்.
Where for so many generations Vishnu Sahasranam has been recited daily in the homes of the many brahmanas who live here.
இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல்வேறு பிராமணர்களுடைய வீடுகளில் தொன்று தொட்டு எத்தனையோ தலைமுறை தலைமுறையாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை உச்சரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள்.
And presumably up to the present day at least some people still recite Vishnu Sahasranama here.
அதே நேரத்தில் நம்ம இன்னொன்றும் யோகிக்கலாம், இன்றும் கூட பல குறைஞ்சபட்சம் கொஞ்சம் பேராவது அவங்களுடைய வீடுகளில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றாங்கன்னு எதிர்பார்க்கலாம்.
Name 882 in the version of Parashara Bhatta.
இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது பராசர பட்டருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 882வது பெயர்.
All of you who live in Sri Rangam, you must have heard of Parashara Bhatta. It's very famous name here.
ஸ்ரீரங்கத்தில் வசிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பராசர பட்டருடைய பெயர் ரொம்ப பிரபலமாக அறியப்பட்டிருக்கும்.
So among his many glories, he made the first Vishnu Sahasranama commentary in the Sri Vaishnava Sampradaya, which was just new at that time.
அவருடைய பல்வேறு பெருமைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, அப்போதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆரம்பமாக இருந்த அந்த காலகட்டத்திலேயே அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு முதல் முறையாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்.
So name 882, Suruchi.
882வது பெயர் என்னன்னா Suruchi.
It's an easily understandable name.
இந்த பெயரை புரிந்து கொள்றது ரொம்ப எளிது.
Su means very good or very nice.
Su அப்படின்னா மிகவும் மிகவும் அருமையான அப்படின்னு சொல்லலாம்.
It's a common prefix.
இது ஒரு இயல்பான ஒரு முன்னடை தான்.
As in, for instance, Suswagatam. Very welcome.
Suswagatam அப்படினு கூட
just one instance.
ஒரு உதாரணம் அதை கொடுக்குறேன், சுஸ்வாகத்தம் அப்படிங்கிறத.
And ruchi is generally understood to mean taste or appetence like that.
ருச்சி அப்படிங்கிறத நம்ம சுவைன்னு சொல்லலாம், ருச்சினே கூட சொல்லலாம், நிறைய பேருக்கு புரியும்.
Desire,
ஆசைனும் சொல்லலாம்.
Persistent desire, habitual desire.
எப்பவுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம்.
Suruchi is a well-known name in Srimad Bhagavatam.
Suruchingra பெயர் ஆனது ஸ்ரீமத் பாகவதத்தில் மிகவும் பிரபலமாக அறியப்படக்கூடிய ஒரு பெயர்.
Being the stepmother of Dhruva Maharaj.
Dhruva Maharajudaiy chitti.
And the cause of much distress to Dhruva Maharaj.
அவங்க துருவ மகாராஜருக்கு மிகவும் வருத்தத்தை உண்டு பண்ணாங்க.
But that distress ultimately resulted in his highest welfare.
ஆனால் அந்த வருத்தமானது இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைந்தது.
So we can see that Suruchi is a name for Vishnu, a male name, and can also be a female name.
நம்ம இங்கே பார்க்குறோம் சுருச்சி அப்படிங்கிறது விஷ்ணுனுடைய ஒரு பெயராக இருக்கிறது. இது ஆண்பால் பெயராகவும் இருக்கலாம், பெண் பாலுக்கும் பயன்படுத்துவார்கள்.
Once at ISKCON Los Angeles, I just given the Srimad Bhagavatam class that morning.
ஒரு முறை ISKCON Los Angelesல நான் ஸ்ரீமத் பாகவத வகுப்பை கொடுத்து கொண்டிருந்தேன் காலையில.
And one of my god sisters approached me and said her name was Suruchi and she was unhappy with the name.
என்னுடைய ஆன்மீக சகோதரி ஒருத்தவங்க என்னை அணுகி சொன்னார்கள், அவர்களுடைய பெயர் சுருச்சி, அந்த பெயர் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
Srila Prabhupada gave her the name, of course, but she didn't feel very happy with it.
அந்த பேரு பிரபுபாதர் கொடுத்த பேரு, ஆனா அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு இந்த பேர்ல மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி.
Because she only knew it in the context of the stepmother of Dhruv Maharaj.
ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெயர் வந்து துருவ மகாராஜுடைய சித்தியோட பெயர் அப்படிங்கிறது தான்.
But I told her that actually it's intrinsically it's a very nice name.
நான் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த பெயருடைய பொருளை வைத்து பார்க்கும்போது இது ஒரு நல்ல பெயராகத்தானே இருக்கிறது என்று.
I didn't know at the time it's one of the names in Vishnu Sahasranama.
அப்ப எனக்கு தெரியல இந்த சுருச்சிங்கிற பெயரானது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய பெயர்களில் ஒன்றாக இருக்கும்னு.
And one of the explanations that the commentators give is that because Vishnu is the Antaryami or the Paramatma in the heart of Suruchi, the stepmother of Dhruva, Uttanapad's wife, therefore Suruchi, name of Vishnu.
Suruchi அப்படிங்கிறது துருவ மகாராஜருடைய சித்தியினுடைய பெயராக இருந்தாலும் அது பரமாத்மாவா உள்ளேயே இருக்கக்கூடியவர், அதனால அது விஷ்ணுனுடைய பெயர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Perhaps if I see her again, I'll refer her to this talk. Or if anyone sees this on YouTube and happens to be in Los Angeles or in contact with her, I don't know if she's even still alive because so many god brothers and god sisters are passing away, but they could inform her about this.
நான் அவர்களை மறுபடியும் சந்திக்க நேர்ந்தது அப்படின்னா அவங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துவேன், அல்லது யாராவது இந்த சொற்பொழிவை கேட்பவர்கள் யூடியூப்லேயோ இல்லை வேறு இடங்கள்லையோ கேட்பவர்கள் அவர்களை சந்திக்க முடிந்து சொல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும். இல்லை அவங்க இன்னும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல, ஏன்னா என்னுடைய ஆன்மீக சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு போயின்னு இருக்காங்க.
So, ruchi is a well-known word meaning taste or appetence.
ருச்சி அப்படிங்கிறது நல்லா அறியப்பட்ட ஒரு பெயர் தான், ருச்சின்னு சொல்லலாம் சுவைன்னு சொல்லலாம்.
Does it come in Tamil also? Okay. But maybe surprisingly, most of the Vishnu Sahasranama commentators do not comment on it, giving an interpretation in terms of taste. They explain ruchi in a different way.
ஆனா ஒரு ஆச்சரியம், ஒரு நமக்கு ஆர்வம் என்ன தோன்றுதுன்னா, பெரும்பாலும் இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாருமே இதை சுவை அப்படிங்கிற பொருளிலிருந்து விளக்கம் கொடுக்கல.
சத்யதேவ வாசிஷ்ட, a recent commenter, gives the சுஷ்டு for சு, which means சுஷ்டு means well, very good. ரோச்சத shining, சுஷ்டு ரோச்சத இதி சுருச்சி, who shines beautifully, very nicely, is called சுருச்சி.
ஒரு அறிஞர் இதற்கு எப்படி விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னா, யார் அழகாக பிரகாசிக்கக்கூடியவரோ அவர் சுருச்சி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அதற்கு அவர் அந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கத்தை சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார்.
And another Sanskrit unpacking, which comes to mean the same thing, is that ruch means diptava bhi prito, to shine, to look beautiful, to be pleased with.
பிரகாசமாக இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது, இன்பம் தரக்கூடியது, அந்த தன்மையெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நபருக்கு சுருச்சி அப்படின்னு சொல்கிறாங்க.
Parashar Bhatta and our own Gauriya Vaishnav commentator Baladev Vidyabhushan explain the present set of names that we are discussing in terms of the Archaradi Marga, which I'll explain.
இப்போ இருக்கக்கூடிய வியாக்கியானம் கொடுக்கக்கூடியவர்களும் நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியான பலதேவ் வித்யாபூஷணரும் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெயரும் சரி, இதை சார்ந்து வரக்கூடிய பெயர்கள் எல்லாவற்றையும் ஆச்சாரதி மார்க்கத்தின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்கிறார்கள்.
தி ஆச்சாரதி மார்க இஸ் டிஸ்கிரைப்ட் இன் சாந்தோக்ய உபநிஷத். Acharadi Marga is described in Chandogya Upanishad and is summarized in the second half of the 8th canto, 8th chapter of Bhagavad Gita.
Acharadi Margam gurathu Chandogya Upanishadla kodukapattirukirathu. Adu Bhagavad Gita-inudaiya 8th adhyayathinudaiya oru pagudiyila surukkamagavum kodukapattirukku.
And it is the process by which persons who follow the mechanical yoga system, if they actually achieve perfection in it, is the system by which they can go to the spiritual world.
இந்திரத்தனமான யோக வழிமுறையை பின்பற்றி யாரெல்லாம் உண்மையிலேயே பக்குவம் அடைகிறார்களோ அவர்கள் ஆன்மீக உலகத்திற்கு எப்படி பயணிப்பார்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த ஆச்சாரதி மார்க்கம்ங்கிறது.
So you remember in the 8th canto of Bhagavad Gita, there are various conditions which you have to pass away in a certain time, but you also have to be Brahmavit. If you're Brahmavit and you pass away in the, what is that? Aha Shukla Shanmasha, Agnir Aha Shukla Shanmasha. If you pass away in the bright time, in the daytime, in the 6 months of the Uttarayanam, and in the bright fortnight, if you have all these conditions, and if you're Brahmavit, even if you're Brahmavit, you know the Absolute Truth, but you don't necessarily go back to Godhead. You have to go, in all these conditions have to be there. Agni Jyoti Arhas Shukla, Shanmasha Uttarayanam.
பகவத்கீதையினுடைய 8th அத்தியாயத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் ஆன்மீக உலகத்திற்கு போகணும்னா அவர் பிரம்மவித்தாக இருக்க வேண்டும், பிரம்மனை அறிந்தவராக இருக்கணும். அப்படியே அவர் அறிந்தவராக இருந்தாலும் அவருக்கென்று அங்கே எந்தெந்த சூழ்நிலைகளில் அவர் உடலை விட வேண்டும் சொல்லி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் அக்னியின் இருக்கக்கூடிய பகல் பொழுதில் அவர் வந்து உடலை விடணும். அது மட்டும் இல்லாமல் உத்தராயண காலத்தினுடைய 6 மாதத்தில் வளர்பிறை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் உடலை விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸோ இன் ப்ரீவியஸ் நேம்ஸ் வி ஹேட் அக்னி ஜோதி அண்ட் நவ் வி ஹேவ் ஆஹா த டே டைம்.
இங்கே நம்ம வந்து பகல் பொழுது அக்னீர் ஜோதி அப்புறம் ஆஹா, அதாவது பகல் பொழுது அப்படின்னு வருது.
பிராஷர பாட்டா சேஸ் தட் திஸ் சூரோதயாத் ரோச்சதே இதி ருச்சி சா அஸ்ய சோபன இதி சுருச்சிஹி. The rising of the sun, Suryodayam, is very pleasing due to its effulgence.
பராசர பட்டர் சொல்றார், சூரிய உதயமானது அதனுடைய பிரகாசமான ஒளியின் காரணத்தினால நமக்கு மிகவும் இன்பம் தரக்கூடியதாக உள்ளதுங்கிறார்.
And because he, Vishnu, is the cause of the beauty of the rising sun, he is called Suruchi.
அப்படி உதயமாக கூடிய சூரியனுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு அப்படிங்கிறதுனால விஷ்ணுவினுடைய ஒரு பெயர் சுருச்சி.
So that is the second step on the path back to Godhead for the yogis.
இது யோகிகள் இறைவனுடைய திருத்தலத்திற்கு திரும்பி செல்லும்போது இரண்டாவது படியாக இருக்கிறது.
Actually in the western countries they have the sunrise and sunset is prolonged. Here in India it's just very quick like that.
மேற்கத்திய நாடுகள்ல நீங்க பார்த்தீங்க அப்படினா இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நேரம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்தியாவுல இங்க பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப குறுகிய நேரத்துல வந்துரும்.
That's why they in the summer they have very long days and in the winter very short days.
அதனால தான் நீங்க அங்க பார்க்கலாம் வெயில் காலத்துல ரொம்ப நீண்ட பகல் நேரம் அங்க இருக்கும், குளிர் காலத்துல குறைவான பகல் நேரம் இருக்கும்.
In England, where I was born at this time of year, the sun will rise about 8 o'clock in the morning and set at about 4 o'clock in the afternoon.
நான் பிறந்த இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரியன் உதயமாகிறது காலையில் 8 மணி போல் உதயமாகும், மறையிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் மறைஞ்சிரும் சாயந்தரம்.
ஆச்சரியமான
எல்லாருக்கும் இது ஆச்சரியமாக இருக்குல்ல.
And Finland, where Tatvavaad is from, if you go now in the in some parts, you don't see the sun doesn't rise at all. Don't see it at all.
Tatvavaad Prabhu vandirukkar Finland la irundhu anga irukku andha naattla sila pagudigalukku poninga na indha maasathila la suryane varave varadhu paakave mudiyadhu suryaneye.
So the very long sunrise and sunset, you know, the sky becomes red and with sometimes with clouds, it looks very beautiful actually.
நீங்க பார்க்கலாம் அந்த சூரியன் உதயமாகும் போது அந்த செந்நிற கதிர்கள் அப்படியே அது பரவ ஆரம்பிக்கும் போது அந்த காட்சி வந்து நமக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த காட்சியானது அங்க ரொம்ப நீண்டு இருக்கும், அப்படியே உதயமாகற மாதிரியே இருக்கும், அப்படியே நீண்டு இருக்கும் அந்த நேரம், ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும்.
We saw yesterday when we went for Kaveri Snanam, bathing in the Kaveri in the evening when the sun was setting.
நேற்று மாலை நாங்கள் வந்து காவேரி ஸ்நானத்துக்காக மாலை நேரத்தில் போனோம், அப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகி கொண்டிருந்தது.
ஸோ இட் லுக்ட் வெரி பியூட்டிஃபுல் வித் தி சன் செட்டிங் ஓவர் த காவேரி அண்ட் த ரெட் ஸ்கை அண்ட் தென் த க்ளவுட்ஸ் வர் ஜஸ்ட் ஃப்ளாட் லைக் தட். ஐ டோன்ட் நோ த டெக்னிக்கல் நேம், தேர் ஆர் டெக்னிக்கல் நேம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ்.
அங்கே நம்ம பார்த்தோம் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிட்டு இருந்தது, அந்த செந்நிற கதிர்கள் அப்படியே பரவி கொண்டிருந்தது, அங்கே மேகங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இருந்தது, அந்த காவேரியில் அப்படியே அந்த மறையக்கூடிய அந்த காட்சி வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்தது.
And people who are connoisseurs of earthly beauty or the beauty of nature, they know there are some places in the world which are especially, they have especially beautiful sunsets.
இந்த பூமியினுடைய இயற்கை அழகையை ரசிக்கக்கூடியவர்கள், அதை பற்றி நன்கு அறிந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு தெரியும் உலகத்தில் எந்த இடத்துல சூரிய அஸ்தமனம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது.
In England, Land's End is the name of the place which is famous for beautiful sunsets, for all it's worth.
இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா
Land's End, it means it's the furthest west point of England, and after that there's no more land, there's the Atlantic Ocean.
Land's End
to America
அப்படின ஒரு இடம் இருக்கு, அது அதுக்கு அப்புறம் வந்து அந்த நிலப்பகுதி கிடையாது, அட்லாண்டிக் பெருங்கடல் வந்துடும், அதுக்கு அப்புறம் தாண்டி போனோம்னா ரொம்ப தூரம் கழிச்சு தான் அமெரிக்கா வரும். ஸோ அந்த பகுதியில் வந்து சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
So why am I talking about this?
நான் இப்போ ஏன் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன்?
Can you remember?
உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியுதா?
The point is that the beauty, there are so many aspects of beauty in nature, and this particular aspect of the beauty of the sunrise, we can also say the beauty of the sunset, that is caused by Krishna.
இயற்கையில் எத்தனையோ அழகான விஷயங்கள் இருக்கிறது, அந்த அழகான விஷயங்களில் ஒன்று சூரிய உதயத்தின் போது அந்த செந்நிற கதிர்களை பரப்பி இருக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த காட்சி கிருஷ்ணர், அந்த காட்சியை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணரால் இருக்கக்கூடியதுனால அதுதான் இங்கே சொல்லக்கூடிய பெயர். நம்ம சூரிய அஸ்தமனத்தை பற்றி சொன்னாலும் இங்கே விஷயம் வந்து சூரிய உதயத்தை பற்றியது தான்.
ஸோ இன் திஸ் வை பராஷா பாட்டா அன் பலதேவ் வித்யாபூஷன் கனெக்ட் தி term suruchi with the day is caused by the sun.
இந்த விதத்துல பராசர பட்டரும் சரி பலதேவ் வித்யாபூஷனும் சரி இந்த பெயரை பகல் அப்படிங்கறதோட தொடர்புபடுத்துறாங்க. அந்த முதல்ல சொன்னாங்க ஆச்சரியதி மார்க்கத்துல ஒன்றென்றொன்றா சொன்னால அதுல வந்து அந்த பகல் அப்படிங்கறதோட தொடர்புபடுத்துறாங்க.
பலதேவ் வித்யாபூஷன் describes that he Vishnu, it is by his anugraha, karuna, by his kindness, the devotee's soul goes at the daytime.
Baladeva Vidyabhushan solrar, Vishnu nudaya karunayinala oru bhaktan pagal poludil kadandu selgiran.
All the conditions are fulfilled for him to go to the spiritual world.
பக்தனுக்கு ஆன்மீக உலகத்திற்கு செல்வதற்கான எல்லா நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறது அங்க.
Of course, at the end of the 8th chapter of Bhagavad Gita, after Krishna describes this Shukla Krishna Gatir Hiyate, the goals reached by those who go during the light and those who go in the darkness,
கிருஷ்ணர் பகல் பொழுதில் சேர செல்லக்கூடியவர்கள் இரவில் செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பிரித்து வகுத்து எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா சொல்றார்.
He says that for one who's a completely pure devotee, it doesn't matter when or how he leaves this world.
யார் ஒருத்தர் தூய பக்தராக இருக்கிறாரோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போது இந்த உலகத்தை விட்டு போகிறார், எப்படி போகிறார் அப்படிங்கிறது எதுவுமே பொருட்டல்ல.
Srila Prabhupada left our mortal presence after sunset.
Srila Prabhupada நம்மளுடைய வெளிப்புற கண் பார்வையில இருந்து பார்த்தோம்னா அவர் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பாக இந்த உலகத்தை விட்டு சென்றார்.
Does that mean he was an imperfect yogi and didn't go back to Godhead?
அதனால அவர் வந்து பக்குவமற்ற யோகினோ அவர் பகவானுடைய திருத்தலத்துக்கு போகலன்னா சொல்லிட முடியுமா என்ன?
Obviously not.
நிச்சயமா இல்ல.
For such a great devotee, it doesn't matter when or even how he leaves this world.
அத்தகைய உயர்ந்த பக்தர்களுக்கு அவர்கள் எப்போது செல்கிறார்கள், எப்படி செல்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல.
That's why maybe for us to learn about this Acharyadi Marga, how you have to go through different stages and you're on the path to liberation, it sounds all quite complex and difficult to understand.
அதனால தான் நமக்கு இந்த ஆச்சரியதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எப்படி போகணும் எங்கே போகணுங்கிறத அந்த வழிமுறைகள் எல்லாம் ரொம்ப சிக்கலுக்குரியதாக இருக்கிறது நம்ம அதை பற்றி யோசிக்கும் போது.
பிகாஸ் அவர் ஹோல் அப்ரோச் இஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் தட் ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் மை மைண்ட் அண்ட் சென்சஸ் அண்ட் தென் ஐ டேக் த லைஃப் ஏர் ரைஸ் த லைஃப் ஏர்ஸ் அப் த்ரூ த நாடிஸ் அண்ட் த்ரூ த சக்ரஸ் தென் ஜஸ்ட் அட் த ரைட் டைம் ஐ லீவ் அண்ட் தென் ஐ கோ.
நம்மளுடைய அணுகுமுறை பயிற்சி எல்லாமே வேறுபட்டதாக இருக்கிறது. நம்மளுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி நாடிகளின் மூலமாக நம்ம உயிரை மேலே எழுப்பி ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் கபாலத்தின் மூலமாக வெளியில் போகிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து பயிற்சி எடுக்கிறதில்ல.
Probably most of our devotees, they're not even aware of this raising the pranas through the nadis and the chakras. You probably never even heard of it. maybe never even heard of the nadis.
நம்மளுடைய பக்தர்கள்ல பெரும்பாலானவர்களை பார்த்தீங்க அப்படினா அவர்கள் இந்த உயிர் நாடியை எப்படி நம்ம சக்கரங்களின் மூலமாக மேலே கொண்டு போறது அப்படிங்கறத பற்றி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார்கள். பயிற்சி செய்யறத பத்தி என்ன சொல்றது?
The nadis are the channels in the body, 88,000 through which the pranas they move.
மொத்தம் 88,000 நாடிகள் இருக்கிறது, அதன் மூலமாகத்தான் பிராணன் பயணிக்கின்றது.
We don't know about and we don't really have to know about it either because we just chant Hare Krishna.
நமக்கு அதை பற்றி தெரியாது, நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறோம்.
And we're just depending on the mercy of Krishna.
நம்ம கிருஷ்ணருடைய கருணையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம்.
This is very much the philosophy of the Sri Vaishnava Sampradaya, as you must know.
இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும் இது.
You depend on, well, especially Tengalai, but actually both branches, you just simply take shelter of the Lord, that's all, then he delivers you.
அதுவும் குறிப்பாக தென்கலையில நீங்க சொல்லலாம், இரண்டு கலைகளையுமே அப்படித்தான் அர்த்தம். நீங்க பகவான் கிட்ட தஞ்சமடைந்திருங்கள், அவர் உங்களை பார்த்துக் கொள்வார்மாங்க.
We ourselves, how much can we do for ourselves? We're just tiny living beings.
நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால நமக்கு என்ன செஞ்சுக்க முடியும், நம்ம ரொம்ப அற்பமானவர்கள், ரொம்ப சின்னவங்க.
Even the very first stage of the mechanical yoga system, to follow all the different rules, we find it very difficult.
இந்த யந்திரத்தனமான அந்த அஷ்டாங்க யோக வழிமுறையினுடைய முதல் விதியை நம்ம முதல் படியை நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றுறது அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கும்.
யம நியம, தட் மீன்ஸ் மோரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ்.
யம நியம அப்படின்னா நம்ம பின்பற்ற வேண்டிய நீதி கருத்துக்கள், விதிமுறைகள், இதை சொல்லும்.
In this Kali Yuga, it's very difficult even to be a decent human being.
In the Kali Yuga, it's very difficult to be a decent human being. In the Kali Yuga, it's very difficult to
be It might not even be recommended if you want to survive in the modern world.
நவீன காலத்துல நீங்க பொழைக்கணும் அப்படின்னா நல்ல மனுஷனா இருக்கிறது அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்படுறது கூட இல்லை பல நேரத்தில்
We want to teach the children to be moral, but maybe we should teach them to be immoral because it's more practical.
நம்ம குழந்தைகளுக்கு வந்து நீதிமொழிகள்லாம் சொல்லி தர்றோம் ஆனால் சில நேரத்தில் நம்ம குழந்தைகளுக்கு அதற்கு எதிராக இருக்கிறதுக்கும் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது
It's a dilemma, isn't it? Because we want the children to be good, but if they're good, then they suffer. Exactly, you got it. Thank you.
நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அங்கதான் நமக்கு வந்து ஒரு சங்கடம் வருது நல்லவங்களா அவங்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் பிற்காலத்துல அவங்க வந்து துன்பப்படுறதை பார்க்கிறோம்
There's a saying in English, honesty is the best policy.
ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது சிறந்த கொள்கை அப்படின்னு
Doesn't seem to be a very practical saying.
அது நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு பழமொழி மாதிரி தெரியலையேன்னு
I'm not recommending that you start being dishonest as a policy.
நீங்கள் வந்து நேர்மை இல்லாமல் இருக்கிறத உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கோங்கன்னு நான் சொல்ல வரல அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க
But I'm just saying that even before you begin to be a yogi you're supposed to follow yamas and niyamas the no lying no stealing and following brahmacharya and all these things
na enna solla varrena neenga or yogi aagradhukku munnadiye vandu yama niyama abingiradala pinpatra vendiyada irukku thiruda koodadhu poi solla koodadhu brahmacharyatha kadaipidikkanum idu pondra vidhimuraigal la valuvaanadhaaga irukku
the next thing is asana
அதற்கு அடுத்து வரக்கூடியது ஆசனம்
you have to sit properly sit properly
நீங்க எல்லாரும் ரொம்ப ஒழுங்கா உட்காரணும் நல்லா
உட்காருங்க sit properly you've all heard Srila Prabhupada say that right
நீங்க எல்லாரும் கேட்டிருக்கலாம் ஹரே கிருஷ்ணா பிரபுபா சொல்லிட்டு வந்து திடீர்னு வந்து sit properly ஒழுங்கா உட்காருங்கன்னு
சொல்றாரு so you're all sitting here oh watch out I'm watching you
நீங்க எல்லாரும் பாக்குறீங்க கவனமா உங்களை கவனிக்கிறேன் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க இப்படி
So you're all sitting in Padmasana.
நீங்க எல்லாரும் பத்மாசனத்துல உட்கார்ந்திருக்கீங்களா?
You're actually doing. Now actually what in India people call Padmasana is actually Sukhasana.
இந்தியாவுல மக்கள் வந்து எதை பத்மாசனான்னு சொல்றாங்களோ அது
Sukhasana. What's generally called Padmasana is Sukhasana means easy sitting posture.
Sukhasana அப்படினா எளிமையா உட்காரக்கூடியது.
Actual Padmasana, I'm not going to demonstrate it. And if I do, I'll suffer for 3 days.
உண்மையான பத்மாசனம் எப்படிங்கிறது நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறதில்ல. ஏன்னா செஞ்சேன்னா நான் 3 நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்.
That's a very solid... You have to put the foot with the sole on top of the thigh on both sides.
அது எப்படின்னா நீங்கள் ரெண்டு... பாதமே வந்து மேலே தூக்கின மாதிரி ஒரு கால் நம்ம தொடை மேலே ரெண்டு பாதமும் வந்துருக்கணும் இந்த பக்கம் ஒரு இன்னும் இருக்கணும் அந்த பக்கம் ஒன்று
ஸோ வெரி வேரியஸ் ஆசனஸ் அண்ட் தென் யூ கம் டு பிராணாயாம
இப்படி பல ஆசனங்கள் இருக்கிறது அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பிராணாயாமத்துக்கு வரும்
பிராணாயாம பிரத்யாஹார வித் திஸ் இஸ் ஆல் ஈவன் பீப்புள் டாக் அபௌட் மெடிடேஷன் பட் திஸ் இஸ் ஆல் பிஃபோர் யூ ஈவன் கெட் டு மெடிடேஷன் யூ ஹேவ் டு டு ஆல் தீஸ் திங்ஸ் பர்ஃபெக்ட்லி step by step pratyahara withdrawing the senses
adukaduthu pratyahara irukirathu pulangalai pulanuvoru porutkal irundhu vilakki kolludal abingirathu idella mudichu dhaan neenga vandu dhyanathirku varamudiyum makkal dhyanatha patti pesuranga ana adukku munadi idella avanga vandu pakkuvamaga seidhirukka vendum
we don't know about all this
namakku idella patti eduvume theriyadhu
because we chant hari krishna
yena nama hari krishna mantrata solrom
and we're just calling out for the mercy of krishna
நம்ம கிருஷ்ணருடைய கருணைக்காக கூக்குரல் எழுப்புகிறோம்
we are so incapable
நாம அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம்
it's actually good to understand it's good to understand how incapable we are
நம்ம எந்த அளவுக்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அவசியம்
because in satya yoga people they could actually do all this yoga and meditation very well
ஏன்னா சத்தியுகத்தில் மக்கள் எல்லாரும் இந்த யோகா தியானம் இதெல்லாம் ஒழுங்காக செய்ய முடிஞ்சின்றிருந்தது.
கிருதேய அத்யாயதோ விஷ்ணும் இன் சத்யயோக த மெத்தட் த யோக தர்ம த மெத்தட் ஃபார் காட் ரியலைசேஷன் விச் வாஸ் ரெக்கமெண்டட் வாஸ் மெடிடேஷன் ஆன் விஷ்ணு.
சத்தியுகத்தில் மக்கள் வந்து இறைவனை உணர்வதற்காக பரிந்துரைக்கப்பட்டிருந்த வழிமுறை என்னென்னா விஷ்ணுவின் மீது தியானித்தல்ங்கிறது.
வெரி difficult process to, first of all you have to make the mind, it's all this, you have to make the mind still, concentrate on Vishnu, very difficult process.
இது மிகவும் கடினமான வழிமுறைங்கறத பார்க்கலாம். ஏனா முதல்ல நீங்க உங்களுடைய மனதை விஷ்ணுவில் பதிய வைக்க வேண்டும். இன்னும் நிறைய விதிமுறைகள் எல்லாம் இருக்கு, அதான் நம்ம முதல்ல பார்த்தோம். இது ரொம்ப கடினமான வழிமுறை.
And then Kriteya Dhyayato Vishnum Traitayam Yajato Makai, in the Traita Yoga very complex sacrifices were required.
திரேதாயுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சிக்கலான யாகங்களை நிறைவேற்ற வேண்டியிருந்தது.
Then Dwaparay Paricharyayam in Dwarpa Yoga, deity worship.
அடுத்ததாக துவாபரயுகத்தில் விக்கிரக வழிபாடு செய்தார்கள்.
Here at Sri Rangam, such an elaborate arrangement.
இங்கே ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம் எவ்வளவு விரிவான ஏற்பாடுகள் இருக்கின்றது விக்கிரக வழிபாட்டிற்கு என்று.
Vidhimana.
இது வித்தி மார்க்கம்.
So what's going on now in Sri Rangam is maybe about 1% of what was actually prescribed by Ramanuja Acharya, which used to go on.
இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் எவ்வளவு பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ராமானுஜர் சொல்லி கொடுத்ததுல ஒரு 1% பின்பற்றார்கள் நம்ம சொல்லலாம்.
Very elaborate arrangements for worshipping the deity.
விக்கிரகங்களை வழிபடுறதுக்கு மிகவும் விரிவான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தது.
But in Kali Yuga, this difficult path of yoga and meditation, in the difficult path of performing very elaborate sacrifices, and the difficult path of worship with all so much paraphernalia and arrangement, no need for any of it, simply chant the holy names.
Kali Yugathil paartham appadina satyayugathil irundha maadhiri romba kadinamana virivana யோக வழிமுறையும் தேவையில்லை. நமக்கு மிகவும் விரிவான யாகம் செய்கிறது அப்படிங்கிறதும் தேவையில்லை. ரொம்ப நுணுக்கமான விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறதும் தேவையில்லை. நம்ம எளிமையாக பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறோம்.
But the chanting has to be done in this spirit of prayer.
ஆனால் இந்த நாம உச்சாரணம் அப்படிங்கிறது பிரார்த்தனை மனப்பான்மையோடு செய்யப்பட வேண்டும்.
Of thinking myself incapable.
நான் தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யப்பட வேண்டும்.
Simply relying on the mercy of the Lord and praying to him for his mercy.
பகவானுடைய கருணையை மட்டுமே நம்பிக்கொண்டு அந்த கருணையை மட்டுமே சார்ந்தவனாக எண்ணி அவர்கிட்ட பிரார்த்திக்க வேண்டும்.
Now people could also chant Hare Krishna in previous ages.
மக்கள் முந்தி யுகங்கள்ல கூட ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கலாம்.
There is a tendency to think that why do I have to do, it's just too easy, I have to do yoga or sacrifices or elaborate deity worship, it's too easy.
ana avangalukku enna oru manapanmai irukkonna na romba kashtapetti yoga pananum illa virivana yagangal seiyanum illa vigraha valibattla idupadanum idena hare krishna mandrathu solradhu idu romba elimiyanadhaga irukirade romba elimiyanadha yen seiyanum nenachanga.
But the great benefit of this kali yoga, if anyone has any little awakened spiritual intelligence, they can understand I am incapable, I am suffering, I need the mercy of God.
ana kali yugathila yaarukkala konjamaadu oruthangalukku buddhi irundhadana avanga purindukollalam oru vishayatha enna na naan thunbathil irukiren naan thagudhi illadhavan enakku bhagavanude karunai dhaan thevengiradha.
And he makes himself, out of his mercy he makes himself available to us easily, but easy method of chanting his holy names.
பகவான் அவருடைய கருணையினால அவர் ரொம்ப எளிமையாக நம்ம அவரை அடைவதற்கான வழிமுறையை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Therefore the kali yuga is the best.
அதனால தான் கலியுகம் தான் சிறந்ததுன்னு சொல்லப்படுது.
Is that right? Kali yuga is the best. Kalo sabhajyanti arya guna guna gya sarabhagena yatra sankirtanana eva What is the next line? Sarva swartam bilabhyate. People who are actually very intelligent and know the essence, they worship Kali Yuga as the best.
சாரத்தை அறிந்து புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்றாங்கன்னா கலியுகம் தான் சிறந்ததுன்னு சொல்லி அதை வழிபடுகிறார்கள்.
பிகாஸ் சிம்பிளி பை சங்கீர்த்தன் கம்ப்ளீட் சாண்டிங் பியூர் சாண்டிங் ஆஃப் த ஹோலி நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ஒன் கேன் அச்சீவ் ஆல் ஸ்பிரிச்சுவல் சக்சஸ்.
ஏன் அப்படின்னா ஒருத்தர் எளிமையாக சங்கீர்த்தனத்தின் மூலமாக, அதாவது தூய கீர்த்தனம், முழுமையான கீர்த்தனத்தின் மூலமாக ஒருத்தர் கிருஷ்ணரை அடைய முடியும்.
So one way of chanting the holy names is chanting Vishnu Sahasranama.
கிருஷ்ணருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறதுல ஒரு வழிமுறை என்னன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றது.
In which this name Suruchi comes.
அதுல இந்த சுருச்சிங்கிற பெயர் வருகிறது.
In which according to the commentators we have discussed so far, this series of names outlines or alludes to the difficult process.
நம்ம இங்க பார்த்துன்றத மாதிரி இந்த பெயரும் சரி, இதை சூழ்ந்து இருக்கக்கூடிய பெயர்களும் சரி, இது அந்த கடினமான பாதையில செல்லக்கூடிய அந்த வழிமுறையை சுட்டிக்காட்டக்கூடிய பெயர்களாக இருப்பதை பார்க்கிறோம்.
One who attains success in it, he goes through these successive stages on his way, after he's liberated, on the way to the spiritual world.
ஒருத்தர் இந்த கடினமான யோக வழிமுறையை பின்பற்றி பக்குவமடைந்து ஆன்மீக உலகத்துக்கு போறார் அப்படின்னா, அப்படி போகும்போது அவர் வழியில இந்தந்த தலங்கள் எல்லாம் தாண்டி செல்கிறார்.
So it's good for us to think of that also, that how fortunate we are to have the opportunity to chant the holy names.
அதனால இந்த பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள்ங்கிறத உணர்ந்து பார்க்கலாம்.
Quite likely many if not most of you were yogis in your previous lives.
உங்கள்ல சிலர் அல்லது பலர் முந்தைய பிறவிகளில் யோகிகளாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
Or devotees or people who had already made progress on the path of spiritual realization.
அல்லது பக்தர்களாகவும் இருந்திருக்கலாம், ஆன்மீக தன்னுரு பாதையில் ஏற்கனவே ஓரளவுக்கு முன்னேற்றத்தை அடைந்தவர்களாக இருப்பீர்கள்.
Because generally someone who takes interest in spiritual life, it means it's a progression from the previous life.
ஏனா பொதுவா ஒருத்தர் வந்து ஆன்மீக விஷயத்துல ஆர்வத்தை காட்டுகிறார் அப்படினா அது அவருடைய முந்தைய பிறவியிலிருந்து வரக்கூடிய ஒரு தொடர்ச்சிதான்.
Tatratam buddhi samyogam labante purva dehikam. Lord Krishna says in Bhagavad Gita that a yogi who doesn't achieve full success in one life, in the next life he picks it up again.
கிருஷ்ணர் பகவத் கீதையில சொல்றார், எந்த யோகி தன்னுடைய ஒரு பிறவியில முழுமையான பக்குவத்தை அடையலையோ அவர் தன்னுடைய அடுத்த பிறவியில எங்க விட்டாரோ அங்கிருந்து தொடங்குவார்னு.
So maybe in a previous life or maybe in many lives we were struggling to get up to the fully spiritual stage.
அதனால நம்ம நம்மளுடைய முந்தைய பிறவிலையோ, முந்தைய பிறவின்னு மட்டும் சொல்லிட முடியாது, முந்தைய பல பிறவிகளில் இந்த ஆன்மீக பக்குவத்திற்காக தொடர்ந்து முயன்று கொண்டு அதற்காக உழைத்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லலாம்.
Now it's a great mercy that we can just come and go quickly, easily by chanting the holy names.
இப்போ நமக்கு மிகப்பெரிய கருணை கிடைச்சிருக்கிறது. இதன் மூலமா நம்ம சீக்கிரமா வரலாம், சீக்கிரமா பகவான் கிட்ட திரும்பி செல்லலாம் பகவான் இந்த நாமத்தை சொல்றதன் மூலமாக.
Another meaning of Suruchi is given by Shankaracharya.
Suruchi அப்படிங்கற இந்த பெயருக்கு சங்கராச்சாரியர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்.
One whose effulgence is beautiful, is auspicious and attractive. Again, coming to the point of brightness and effulgence.
பிரகாசமானவர், அழகானவர், கவரக்கூடியவர் அப்படிங்கிற பொருள் அவர் சொல்கிறார்.
That is very similar to the previous name Jyoti, so I won't elaborate on that here now.
இதற்கு முந்தின பெயர் ஜோதிகின் இருந்தது, அதோடு இந்த பொருள் வந்து ஒரே பொருளை தரக்கூடியதாக வருகிறது.
But an alternative explanation which Shankara gives is one whose will, whose desire
is beautiful, auspicious, and attractive.
அதே நேரத்தில் சங்கரர் இதற்கு இன்னொரு மாறுபட்ட விளக்கத்தையும் கொடுக்கிறார். அதாவது யாருடைய விருப்பமானது பிரகாசமானதாக அழகானதாக இருக்கிறதோ அந்த நபர்னு சொல்கிறார்.
So some of the commentators, they unpack that to mean that his glory or his desire manifests as the whole universe.
சில உரையாசிரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அவருடைய பெருமை, அவருடைய ஆசையானது இந்த முழு பிரபஞ்சமாக உருவெடுக்கின்றதே, அந்த உருவெடுக்கப்பட்ட அந்த பிரபஞ்சம் அழகானது, அருமையானது, அந்த விதத்தில் அர்த்தம் சொல்றாங்க.
This is a big topic of theological discussion.
இது நம்ம இறையியல் பத்தி ரொம்ப ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடும்.
Western theology, I don't know if there's a term
they use nowadays, irayal.
Yeah,
the derived term.
Yeah, there's no term in Sanskrit for theology. I guess you could say bhagavat tattva vigyanam.
Yes,
but it's not. Theology gives a sense of speculativeness, whereas bhagavat tattva vigyanam, the Sanskrit phrase, gives a sense of definitiveness. Want to translate that? It's not very translatable. Okay, we'll leave that. So in Western theology, trying to establish logically or to the satisfaction of the intellect the existence of God is that he creates the best of all possible worlds.
மேற்கத்திய இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த இந்த உல்
Do you want me to say it again?
Yes.
Yes, and I have to try and remember it myself. One of the arguments for the existence of God in Western theology in opposing atheism is that he creates the best of all possible worlds.
மேற்கத்திய உலகத்தில் நாஸ்திகத்தை எதிர்த்து இந்த இறையியல் வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னா, பகவான் இந்த உலகத்தை மிகவும் சிறப்பாக படைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வருவார்கள்.
Which in itself shows the great chasm between Western theology and Vaishnavism, or the, I was going to say Indian, but it's not really Indian, but the, well, we can, India's, we'll just for the, conventionally we'll say India's doctrine of theism.
இதிலேயே நம்ம வந்து ஒரு பெரிய வேற்றுமையை பார்க்கிறோம், ஒரு பெரிய பிளவை பார்க்கிறோம் மேற்கத்திய இறையியல் வல்லுநர்களுக்கும் இங்க இந்தியாவை அல்லது வைஷ்ணவத்தை சார்ந்த இறையியல் வல்லுநர்களுக்கும் இருக்க ஒரு பெரிய வேற்றுமையை நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் வந்து ரொம்ப பக்குவமானதாக படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கருத்தே வந்து நமக்கு முற்றிலும் முரணானதாக இருக்குது.
Because Western theism, or at least much of, anyway, generally speaking, Western theism is based on the supposition that this world is nice and God gives it to us to enjoy.
ஏனா மேற்கத்திய இறையியல் வல்லுநர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகம் அற்புதமானது, கடவுள் இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறாங்க.
And when you go to heaven, they're not really sure what heaven's like, but it should be something like this world.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா சொர்க்கம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, தெளிவான அவங்களுக்கு அறிவு கிடையாது. இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரின்னு.
One of the prominent theists in recent, 100 years ago maybe, G.K. Chesterton, English, was an English Christian author.
100 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயத்தில் ஆங்கிலேயர்கள் மத்தியில் ஒரு இறையியல் வல்லுநர் ஒருத்தர் இருந்தார்.
So his description of heaven was that it's just like England.
அவர் சொர்க்கம் அப்படிங்கறத பற்றி அவருடைய கருத்து என்னன்னா, இங்கிலாந்து மாதிரினார்.
I don't want to go to heaven if it's just like England.
இங்கிலாந்து மாதிரி இருக்கும்னா நம்ம நிச்சயமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு விரும்பவே மாட்டோம்.
பட் வைஷ்ணவிசம், பியூர் வைஷ்ணவிசம் as it's been taught in India is based on Vedanta.
ஆனால் வைஷ்ணவ தர்மமானது இந்தியாவில் சொல்லித்தரப்படிய தூய வைஷ்ணவ தர்மமானது இது வேதாந்தத்தை அடிப்படையாக வைத்து உலகத்தை பார்க்கிறோம்.
Actually that was the great one of the great contributions of Sri Ramanujacharya. He because Vaishnavism was there before he came, but on the order of Yamuna Acharya he gave the Sribhasha, the commentary on Vedanta, which established Vaishnav Dharma on the basis of Vedanta.
இது ராமானுஜருடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராமானுஜருக்கு முன்னாடியே வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் ராமானுஜர் என்ன செய்தார்னா அந்த வைஷ்ணவ தர்மத்தை வேதாந்தத்தின் அடிப்படையில் வேதாந்தத்தோடு இணைத்து அதன் அடிப்படையில் கொடுத்தார். அது அவருடைய முக்கியமான பங்களிப்புன்னு சொல்லலாம். அது யாமுனாச்சாரியருடைய கட்டளையின் பேரில் அதை அவர் செய்தார்.
And Vedanta is based on beginning of Vedanta Sutras, Atato Brahma Jignyasa.
Vedanta Sutrathinudaiya thodakkam paarthom appadina Atato Brahma Jignyasam nu jignyasana aarambikkudhu.
Now we should inquire into the ultimate reality, absolute truth.
Ippa nama paramporulai patri vinava vendum nu varudhu.
Now is what does it mean by now? Different commentators have explained.
இப்போது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பலவிதமான உரையாசிரியர்கள் அதை வெவ்வேறு விதமாக விளக்கி இருக்கிறார்கள்.
Generally it's understood to mean that when someone has come to the understanding that this world is basically miserable.
பொதுவாக அந்த இப்போது அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறதுனா ஒருத்தன் இந்த உலகம் துன்பகரமானது அப்படிங்கறத புரிந்து கொண்ட போது
we should aspire for spiritual existence.
நம்ம ஆன்மீக இருப்பிற்காக ஆசைப்பட வேண்டும்.
Which is of a different nature altogether.
அந்த ஆன்மீக இயற்கையானது இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தன்மையை கொண்டது.
சத்தியம் ஞானம் அனந்த பிரம்ம, the absolute truth is described. Yeah, Brahma, the pure existence is described as factual and real.
சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னு சொல்லப்படுது. அதாவது பிரம்மனானது சத்தியம், உண்மையானது.
ஞானம் வித் ஃபுல் நாலேஜ் அண்ட் கான்ஷியஸ்னஸ்,
ஞானம் முழுமையான அறிவுடையது, உணர்வுடையது.
அன்லிமிட்டெட் அண்ட் எட்டர்னல்,
அனந்தம் அப்படின்னு வரும்போது எல்லையற்றது, நித்தியமானது.
ஸோ தீஸ் ஆர் காமன் அட்ஜெக்டிவ்ஸ் டு டிஸ்கிரைப் பிரம்மா.
இது பிரம்மனை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய பொதுவான விஷயங்கள்.
And of course another common adjective is ananda, anandamayo bhasat. The absolute truth is or the ultimate reality is blissful.
பிரம்மனை சுட்டிக்காட்டுவதற்கான மற்றொரு வார்த்தை என்னன்னா ஆனந்தங்கிறதையும், அதாவது பரம்பொருள் ஆனந்தமயமானதுங்கிற ஒரு கூற்றும் இருக்கிறது.
Whereas it's clearly understood in Vedanta darshan that this material world is anityam asukham lokam, everything here is temporary and miserable.
அதே நேரத்துல வேதாந்த தர்சனத்துல இந்த உலகத்தை பற்றி எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதுனா அனித்யம் அசுகம் லோகம், இந்த உலகம் தற்காலிகமானது, இன்பம் இல்லாதது.
Why does this material world exist at all? Why is there suffering?
அப்படினா ஏன் இந்த பௌதிக உலகம் இருக்கு, ஏன் இங்க துன்பம் இருக்கிறது?
So one unpacking of this name Suruchi is that it is his desire that he manifests this universe.
இதற்கு இந்த சுருச்சி அப்படிங்கிற பெயருக்கான விளக்கத்துல என்ன சொல்லப்படுதுனா அது பகவானுடைய விருப்பமாக இருக்கிறது, அவர் இந்த உலகத்தை இந்த விதத்தில் படைத்திருக்கிறார்.
That is a very big discussion. Why should he desire that we are suffering in this world?
நம்ம ஏன் இந்த உலகத்துல துன்பப்படணும்னு சொல்லி, நம்ம துன்பப்படணும்னு அவர் ஏன் ஆசைப்படணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா அது இன்னொரு பெரிய விவாதமாகும்.
Why is there suffering?
ஏன் துன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு?
The very difficult question.
ரொம்ப கடினமான கேள்வி அது.
If there is God, there shouldn't be suffering, right?
கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அப்ப கஷ்டம் இருக்க கூடாது தானே?
And the point is that he gives us free will.
கருத்து என்னன்னா அவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார்.
We can properly use it or misuse it.
நம்ம அதை முறையாக பயன்படுத்தலாம் அல்லது தவறாக பயன்படுத்தலாம்.
He wants us to love him.
அவர் நம்ம அவரை அன்பு செலுத்தணும்னு அவர் விரும்புகிறார்.
The ananda of spirit, the bliss of spiritual existence is the bliss of love.
ஆன்மீக உலகத்தினுடைய ஆனந்தம் அப்படிங்கிறது அன்பினுடைய ஆனந்தம்.
But love means voluntary.
அன்பு அப்படின்னு சொன்னாலே அது தன்னிச்சையாக வரக்கூடியது.
So if we misuse our free will, then we don't belong in the spiritual world with Krishna, if we don't want to love him.
நம்ம நம்மளுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா கிருஷ்ணரோடு நம்ம இருக்கிறதுக்கு விரும்பல, நம்ம தனியாக அனுபவிக்க விரும்புகிறோம்.
We have his being part and parcel of Krishna as spiritual beings, we have his qualities minutely.
கிருஷ்ணருடைய ஒரு அம்சமாக இருக்கிறனால நம்ம கிட்ட கிருஷ்ணருடைய குணங்களும் இருக்கிறது நுண்ணிய அளவில்.
So he has absolute independence.
அவருக்கு பரிபூர்ணமான சுதந்திரம் இருக்கிறது.
And we have minute independence.
நம்ம கிட்ட ரொம்ப சின்ன அளவில் சுதந்திரம் இருக்கிறது.
If we misuse that and choose the wrong thing, then he manifests this universe for us to play out the drama as if we are independent.
நம்ம அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தணும் அப்படினா அப்ப பகவான் இந்த உலகத்தை கொடுத்து இதற்குள்ளார நம்மளுடைய நாடகத்தை அரங்கேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துறார்.
So that is a very big discussion.
இது பெரிய விவாதம்.
And often a very impassioned discussion.
பெரும்பாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உரையாக இருக்காது.
Another meaning of Suruchi in relation to the Supreme Lord, in relation to the world.
Suruchi அப்படிங்கிறதுக்கு பகவானையும் இந்த உலகத்தையும் தொடர்புபடுத்தி இருக்கக்கூடிய மற்றொரு பெயர் பொருள் என்ன அப்படின்னா,
out of his good desire or his good taste, he protects the world.
அவருடைய நல்ல ஆசையின் மூலமாக, நல்ல சுவையின் மூலமாக அவர் மற்றவர்களை பாதுகாக்கிறார்.
He protects especially the pious people.
அவர் பெரும்பாலும் புண்ணிய ஆத்மாக்களை பாதுகாக்கின்றார்.
Otherwise, because we are misusing our independence, we are full of all bad qualities. These bad qualities manifest in us.
நம்ம நம்மளுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால எல்லா விதமான கெட்ட குணங்களும் நம்மில் தோன்றி இருக்கின்றன.
And our tendency is to go down more and more and more.
நம்மளுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா மேன்மேலும் கீழே போயிருக்கிறது, கீழே போற மாதிரி தான் இருக்கு.
But he personally appears in this world and through his representatives he keeps on pulling us up, pushing us up and giving us impetus to not become completely degraded.
அவர் தானே சுயமாக தோன்றுகிறார், அவருடைய பக்தர்களை அனுப்பி வைக்கிறார், அதன் மூலமாக நம்மளை இழுக்கிறார். இந்த உலகத்துல கீழே மேன்மேலும் கீழே போயிடாம இருக்கிறதுக்கு நம்மளை பிடிச்சு தூக்குறார்.
A literal translation of Suruchi would be good taste.
Suruchi அப்படிங்கறது அப்படியே அந்த வார்த்தையை நம்ம மொழிபெயர்த்தோம் அப்படின்னா நல்ல சுவை அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கலாம்.
So in English language there's this phrase good taste.
ஆங்கிலத்திலயும் அந்த நல்ல சுவை அப்படிங்கற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்து பயன்படுத்துறது வழக்கம்.
I don't know if it's translatable because it's such a different culture and such different concepts. But the idea of good taste, that good taste in dressing,
நல்ல சுவை அப்படிங்கிறது பல விஷயங்கள்ல இருக்கலாம், உடை உடுத்துறதுல உட்பட.
In food,
உணவுல இருக்கலாம்.
If you have someone is said to have good taste in wine, if they can understand what is a very high class wine.
சில பேருக்கு உயர்ந்த தர ஒயின் எது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு சுவைக்கான தன்மை இருக்கலாம்.
In Vedic culture all wine is low class, so what's the meaning of a high class wine?
ஆனா வேத கலாச்சாரத்துல ஒயின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே அது வந்து கீழ்த்தரமானதுதான். இதுல வந்து உயர்தரமான ஒயின் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது அங்க.
You have good taste in food, which means you don't just throw your meat into a pot and boil it, but you cook it in a very sophisticated way.
மேற்கத்திய கலாச்சாரத்தில் உங்களுடைய உணவில் நல்ல சுவை அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சும்மா வந்து உங்களுடைய கறியை தூக்கி அப்படியே வேக வச்சு சாப்பிடாம நிறைய மசாலாலாம் கலந்து அதுக்கு தகுந்த மாதிரி சுவையா சமைச்சா அது வந்து நல்ல சுவைன்னு
நினைச்சுக்கிறாங்க. See, it's if you want to know what the West is like, you have to go there. I don't recommend it.
நீங்க மேற்க நான் மசாலான்னு சொன்னேன், மசாலாலாம் இந்தியாவில் தான் இருக்கும், அங்கே கிடையாது அப்படிங்கிறார். நீங்கள் வந்து இந்தி மேற்கத்திய உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் அங்கே போனால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதை நான் பரிந்துரைக்கலை நீங்கள் அங்கே போக சொல்லி.
அண்ட் ஈவன் இஃப் யூ கோ தர் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்.
நீங்கள் அப்படியே போனாலும் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க.
இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ்.
அது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது.
Maybe I was born in India in a previous life, because I was born in England this time and I couldn't relate to it. It didn't seem to make any sense to me. When I read Prabhupada's books, it's like the first time in my life there's anything sensible.
ஒருவேளை நான் என்னுடைய முந்தைய பிறவியில் இந்தியாவில் பிறந்திருப்பேனோ நம்ம தெரியல, நான் தப்பாக பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இங்கிலாந்தில். ஏன்னா அங்கேருந்து எனக்கு எதையுமே என்னோட தொடர்புடையதாக நான் பார்க்கவே முடியல. முதன் முதல்ல நான் பிரபுபாருடைய புத்தகத்தை படித்த போது தான் ஏதோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை முதல் முறையாக பார்ப்பதாக உணர்ந்தேன்.
The whole thing seemed to me to be insane.
அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே எனக்கு வந்து அறிவற்ற விஷயங்களாகத்தான் நினைத்தேன்.
You go to school, you go to university, you get a job and everyone's miserable.
நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிறீங்க, ஆனால் எல்லாரும் வேலையை வாங்குறீங்க, ஆனால் எல்லாரும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
I was at school, I was supposed to go to university. I thought, what am I going to university for?
நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அதுக்கடுத்து பல்கலைக்கழகத்துக்கு போகணும்னாங்க. அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், என்ன பிரயோஜனம்னு நினச்சேன்.
Yeah, everyone goes to university or they don't go to university, they get a job and they're all miserable, so why should I do that?
எல்லாரும் பல்கலைக்கழகத்துக்கு போறான், சில பேர் போறதும் இல்ல, போறவனும் சரி போகாதவனும் சரி எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, வேலை கிடைச்சவனும் சரி கிடைக்காதவனும் சரி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறான்.
Krishna anyway, getting back to Krishna, Krishna has good taste.
இப்ப நம்ம கிருஷ்ணர் கிட்ட திரும்பி வருவோம். கிருஷ்ணர் நல்ல சுவையுடையவராக இருக்கிறார்.
He dresses very nicely.
அவர் அற்புதமாக உடை உடுத்துகிறார்.
Even before he goes to kill the demons, he makes sure his sash is nicely tied because the gopis are watching.
கிருஷ்ணர் வந்து அசுரர்களை கொல்ல போறதுக்கு முன்னாடி கூட அவருடைய கச்சம்லாம் நல்லா இறுக்கி கட்டியிருக்கிறமா, ஒழுங்கா கட்டியிருக்கிறமா, அழகா கட்டியிருக்கிறமாங்கிறத சோதிச்சு பாத்துக்கிறார். ஏன்னா அவர் நினைக்கிறார் கோபியர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு.
He has good taste in women. He doesn't dance with any women.
அவர் பெண்கள்லையும் கூட அவர் நல்ல சுவையுடையவராக இருக்கிறார். அவர் எல்லா பெண்கள்கிட்டையும் நடனம் ஆடுறது கிடையாது.
He doesn't dance with all sweaty, fleshy women.
அவர் வந்து துர்நாற்றமுடைய குண்டா இருக்கக்கூடிய பெண்களோடலாம் நடனம் ஆடுறதில்ல.
But the women he dances with are all ananda chinmaya rasa pratibhavitabi. They're all completely spiritual living beings.
அவர் எந்த பெண்களோட நடனம் ஆடுகிறார் அப்படியா, ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபி, அதாவது முழுக்க முழுக்க ஆன்மீக உணர்வில் இருக்கக்கூடிய ஆன்மீக உயர்நிலை அடைந்தவர்களோடு அவர் நடனம் ஆடுகிறார்.
He has good taste in food. He doesn't eat crabs and shrimps and all kinds of things that people in the Western world think is very nice.
அவருக்கு உணவிலையும் நல்ல சுவை இருக்கிறது. அவர் இந்த மேற்கத்தை உலகத்தில் மக்கள் சாப்பிட்றாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் அவர் சாப்பிட்றதில்ல.
Crab, you don't know? There must be a word for it.
நண்டு அது மாதிரி அதெல்லாம் அவர் சாப்பிட்றது.
Where I'm staying in Vellore, I see crabs running around. Inland crabs. There's no water, but there's crabs.
தண்ணியே இல்லை, ஆனால் நண்டு அலைஞ்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து சாப்பிட்றது.
Some people like to eat them.
சில பேர் அதையும் சாப்பிட்றதுக்கு நினைக்கிறாங்க.
They become a crab in their next life.
அடுத்த பிறவில அவங்க ஒரு நண்டாயிடுவாங்க போல இருக்கு.
Not recommended.
நம்ம அதெல்லாம் பரிந்துரைக்கிறதே இல்ல.
Krishna has very nice food.
கிருஷ்ணருக்கு நல்ல உணவு இருக்கு.
This Sri Rangam is a place of high culture, right? That means good taste.
இந்த ஸ்ரீரங்கம் வந்து ஒரு நல்ல பண்பாட்டிற்குரிய இடம். இங்க நல்ல சுவையும் இருக்கிறது.
In the Western world, at least where again England, food means you get some meat and you throw it in a pot and boil it and that's it.
மேற்கத்திய உலகத்துல நான் இங்கிலாந்துல இருந்து வந்தேன். அங்க பார்த்தீங்க அப்படினா
put some salt.
அங்க என்னன்னா கொஞ்சம் கறி எடுப்பாங்க, வேக வைப்பாங்க, கொஞ்சம் உப்பு போடுவாங்க, அவ்வளவுதான். அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச சுவை.
But here we see the Iyengar culture for cooking. It's suitable for the Supreme Lord, how they cook.
ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஐயங்காரருடைய பாரம்பரியத்தை. அவர்கள் சமைக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும், பகவானுக்கு பிடித்தபடி இருக்கும்.
I was just having a discussion with Gokul Chandra the other day. It's hard to say which is better, Iyengar cooker or smarter cooking or Madhva Brahmin cooking.
நான் அன்றைக்கு ஒரு நாள் கோகுல் சந்திர பிரபுவோடு விவாதித்துக் கொண்டிருந்தேன், எது சிறப்பாக இருக்கும், ஐயங்கார் சமையலா, ஸ்மார்த்தர்களுடைய சமையலா, இல்லை மத்வ பிராமணர்களுடைய சமையலான்னு.
ஐயங்கார் குக்கிங் இஸ் வைகுண்ட ஸ்டைல்.
ஐயங்கார் சமைக்கிறது வந்து வைகுண்ட ஸ்டைலில் பண்ணுறாங்க.
ஐ ஷுட் சே இட் பட் ஐ திங்க் மேபி தி தமிழ் ஸ்மார்ட் குக்கிங் இஸ் ஈவன் தோ ஐயங்கார் இஸ் சூப்பர் 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 பட் ஸ்மார்ட் இஸ் மேபி ஈவன் பெட்டர்.
நான் வந்து ஐயங்கார் சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லலாம், ஸ்மார்த்தர்கள் சமைக்கிறது அதோட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம்.
But Gokul Chandra thought that Madhvas is even better.
ஆனா கோகுல் சந்திர புரு என்ன நினைச்சாரு, மத்தவர்கள் சமைக்கிறது அதை விட சிறப்பா இருக்குன்னு நினைச்சாரு.
One thing for sure, there's no meat, fish, eggs or crabs.
ஆனா ஒரு விஷயம் அங்க உறுதி, அங்க வந்து கறி கிடையாது, மீன் கிடையாது, முட்டை கிடையாது, நண்டு கிடையாது.
So many nice things, incredible, so many preparations, so tasty. It's all for Krishna.
எவ்வளவு அற்புதமான பதார்த்தங்கள் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சுவையானதாக இருக்கிறது, எல்லாமே கிருஷ்ணருக்கானவை.
Smarthas also traditionally they won't eat without offering to Vishnu shalagram.
ஸ்மார்த்தர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரிய வழக்கத்தின் பிரகாரம் அவர்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு சாலகிராமத்திற்கு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க.
This is the culture of the spiritual world.
இதுதான் ஆன்மீக உலகத்தினுடைய பண்பாடு.
Music,
இசை அதையும் எடுத்துக்கொள்ளலாம்.
So the music of the traditional cultured music, it uplifts the soul.
பாரம்பரிய பண்பாடு மிகுந்த ஒரு இசையானது ஆத்மாவை உயர்த்தக்கூடியதாக இருக்கும்.
Whereas this music, just like Bollywood music or pop music or rock music, it drags the consciousness down. It increases lust.
ஆனால் இந்த பாலிவுட் இசை, பாப் இசை, ராக் இசை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வை வந்து கீழே கொண்டு வந்து காமத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும்.
So Krishna has very good taste, suruchi, very cultured.
கிருஷ்ணர் இப்ப நல்ல சுவையுடையவர், சுருச்சி, நல்ல பண்பாடுடையவர்னு சொல்றோம்.
And Vaishnav culture means to come to the highest culture, Krishna's culture.
வைஷ்ணவ கலாச்சாரம் அப்படின்னா உயர்ந்த கலாச்சாரத்துக்கு வர்றது, கிருஷ்ணருடைய கலாச்சாரத்துக்கு வர்றதுங்கிறது தான் பொருள்.
Which is why I always say that Indians are the most stupid people in the world.
அதனால தான் நான் அடிக்கடி சொல்றதுண்டு, உலகத்திலே இந்தியர்கள் தான் ரொம்ப முட்டாள்கள்னு.
But you are cultured because when I say that you don't beat me up.
ஆனா நீங்க வந்து பண்பாடுடையவர்களா இருக்கீங்க, ஏன்னா இதை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன அடிக்காம இருக்கிறீங்க.
You have the highest culture but you're chasing after that low class western culture, monkey culture.
Na yen adha solren na unga kitta uyirnda panbaadu irukirathu ana indha uyirnda panbaada vittittu taalnda merkathiya panbaattu pinnadiya odi alanjikittirukinga adu korangugaludaiya panbaadu.
So you should revive your own culture, highest culture, to take people up to the spiritual world.
நீங்கள் உங்களுடைய இந்த கலாச்சாரத்தை மறுபடி புதுப்பிக்கிறதுக்கு பார்க்கணும், மக்களை வந்து ஆன்மீக தளத்திற்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்.
Another commentator on the name Suruchi, Krishnadatta Bharadvaj, he is again Shobhana Suruchi, but he unpacks that as Abhishvanga Anuraga Yasmin Bhaktanam Iti Suruchi. He who is intensely attached to his devotees.
கிருஷ்ணதத்த பரத்வாஜர் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர் என்ன சொல்றார்னா, இந்த பெயருக்கு விளக்கம் கொடுக்கும்போது தன்னுடைய பக்தர்களிடம் அளவு கடந்த விதத்தில் பற்றுதல் கொண்டவர் அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு வரார்.
So this is a very important understanding which could be spoken about in great length.
இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிந்துணர்வு. இதை பற்றி மட்டும் நாம் பேசணும் அப்படின்னா ரொம்ப நீளமாக நம்ம பேச முடியும்.
But I won't do so because this is already discussed in previous names, similar topics.
ஆனால் நான் இதை பற்றி இப்ப பேச போறதில்லை, ஏன்னா இதே விஷயத்தை நம்ம முந்தனை பல பெயர்கள்ல இதை பற்றி நான் விவாதித்திருக்கிறேன்.
The Sri Vaishnava commentary on Vishnu Sahasranam especially brings out this quality of the Supreme Lord. One of them is his solabhyam, his being easily attainable.
Sri Vaishnava Vilaka Uraila, Bhagavanude Tanmegalai Patri, Velikonarum Bode, or Tanme in a Solrana, Shaulabhyam, Avare Miga Yelidil, Adayamudim, Sulabamaga Adayapadabava.
The other point that's brought out by Parashara Bhatta and others is his Vatsalyam, his intense attachment and love for his devotees.
இன்னொரு பொருளும் இங்கே கொண்டு வரப்படுகிறது என்னன்னா வாத்சல்யம் பகவான் வந்து அவருடைய பக்தர்கள் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார்
and just one there are so many meanings can be taken out of this and yet another meaning is very similar to the previous name jyoti the cause of all light
இது மாதிரி நிறைய அர்த்தங்களை இந்த ஒரு பெயர்லேருந்து கொண்டு வரலாம் இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்குறாங்கன்னா இதற்கு முந்தைய பெயர் ஜோதி அதே பொருளை கொண்டது அதற்கு காரணமானவர் அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு வராங்க
ஸோ திஸ் நேம் could be this like all other names could be discussed for hours and hours and hours
மற்ற பெயர்களைப் போலவே இந்த பெயரையும் நம்ம மணிக்கணக்கில் விவாதம் செய்து கொண்டே போகலாம்
But I'll finish here.
இருந்தாலும் நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன்
வாஞ்சா கல்பத்ருபியஸ் சக்ரிபா சிந்துபி எவச்சா பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம தந்தே நிதாய சுனகம் பதியோ நிபத்ய கிருத் வாச காகுஷதம் ஏதத் அஹம் ப்ரவீமி ஹே சாதவ சகல ஏவ விஹாய துராத் கௌரங்க சந்திர சரணே குருதானுராதஹ பரிவதது ஜனோ யதா ததா வா நனு முகரோ நவயங் விசாரயாமஹ Hari rasa madira madati mata bhuvi vilutama natama nirvishama Hare Krishna Hare Krishna
Krishna
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare